உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது தண்ணீரை பாதுகாப்பதில் தொலை உணர்வு மற்றும் புவி உணர்வு பற்றி. இந்நிகழ்ச்சியில் விரிவாக பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் கரிஷ்மா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம் மக்களே, இன்று விலை மதிப்பற்ற வளங்களில் ஒன்றான தண்ணீரை பாதுகாப்பதில் தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் அமைப்பின் முக்கிய பங்கின் தலைப்பில் நாம் மூழ்க இருக்கிறோம். முதலில் நீர் பாதுகாப்பு என்பது பற்றி நாம் தெரிந்தால்தான் அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை நாம் அறியலாம். நீர் பாதுகாப்பு என்பது நீரின் இயற்கை வளத்தை நிலையான முறையில் நிர்வகிப்பதற்கும் நீர் வளத்தை பாதுகாப்பதற்கும் தற்போதைய மற்றும் எதிர்கால மனித சமுதாயத்திற்கான நீர் பற்றாக்குறையை ஒழித்து அவர்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அனைத்து யுக்திகள் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய நடவடிக்கைகளை குறிக்கும். ஒரு துளி நீர் கூட இப்புவியை விட்டு வெளியில் செல்வதில்லை. கடலில் இருக்கும் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி மழையாக பொழிகிறது. அவ்வாறு பெய்யும் மழை நிலத்தில் ஆறுகளாக சென்று கடலில் இணைகிறது. இச்சுழற்சியைதான் நீர் சுழற்சி எனப்படுகிறது. ஆகவே ஒரு துளி நீர் கூட இப்புவியை விட்டு வெளியே செல்வதில்லை. இருந்தாலும் நாம் நீரை பாதுகாக்க வேண்டும், நீரை வீணாக்க வேண்டாம் என்று கருத்துகள் பரிமாறிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான காரணம் நீர் கழிவுகள்தான். ஏனென்றால் நீர் கழிவுகள்தான் இந்நீர் சுழற்சியில் பங்கு பெறுவதில்லை. நீர் கழிவுகள் பெரும்பாலும் தொழிற்சாலைகளிலிருந்தும் மனிதன் வாழ்கின்ற கட்டிடங்களில் அனைத்திலிருந்தும் தான் வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறும் நீர் கழிவுகள்தான் நீர் மாசுபாடு எனப்படுகிறது. அந்நீர் கழிவுகளில் இரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு எதற்கும் பயன்படாமல் பூமியிலேயே தங்கிவிடுகின்றது. இதனால்தான் வீட்டிலிருந்தும் தொழிற்சாலைகளிலிருந்தும் வெளியேறும் நீர் கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்து அறிவுறுத்துகிறோம். இவ்வாறு மறுசுழற்சி செய்யும் நீர் சுழற்சியில் பங்கு பெற முடிவதுடன் இயற்கையை பாதுகாக்க முடியும். இதற்காகத்தான் நீர் பாதுகாப்பு என்று விவரிக்கிறோம். இதற்கு பல நாடுகள் ஏற்கனவே தண்ணீர் பாதுகாப்பை இலக்கை கொண்டும் கொள்கைகளை வகுத்தும் செயல்படுத்தியும் வெற்றி பெற்றுள்ளன. நம் நாடும் பல துறைகளில் வெற்றி பெற்று வருகிறோம். அதேபோல் நீர் பாதுகாப்பிலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை என்பதை நாம் தான் முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். காலநிலை மாற்றம் போன்ற காரணிகள் இயற்கையான நீர் ஆதாரங்களில் குறிப்பாக உற்பத்தி மற்றும் விவசாய பாசன நடவடிக்கைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் மக்கள் தொகை, குடும்பத்தின் அளவு மற்றும் வளர்ச்சி ஆகிய அனைத்து காரணிகளும் தண்ணீரின் பயன்பாடு அளவை பாதிக்கின்றன. எனவே நீர் பாதுகாப்பிற்கு சில தீர்வுகள், பல யுக்திகள், கொள்கைகள் தான் நாம் வகுக்க வேண்டியுள்ளது. இவை எதன் அடிப்படையில் வகுக்க வேண்டுமென்றால், நீர் வளத்தை நாம் தொடர்ந்து கண்காணித்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இது சாத்தியமாகும். இங்குதான் நீர்வளம் மேப்பிங் பற்றி பேச உள்ளோம். முதலில் தண்ணீர் எங்கே? அது எல்லா இடங்களிலும் உள்ளது. பூமியின் மேற்பரப்பிலும், நீர் நிலத்திற்கும் கீழ் நோக்கியும், மேகங்களிலும், வளிமண்டலத்திலும், எல்லா இடங்களிலும் உள்ளது. அடுத்த கேள்வி என்னவென்றால், ஒவ்வொரு ஆதாரத்திலும் எவ்வளவு தண்ணீர் இருக்கின்றது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கான தீர்வுதான் நீர்வள வரைபடம். வள மேப்பிங் மூலம் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் நோக்கங்களுக்காக நீரின் அளவை வரைபடமாக்குவதற்கான செயல்முறையை நாம் காண்போம். இங்குதான் ரிமோட் சென்சிங் என்று சொல்லப்படுகின்ற தொலை உணர்வு மற்றும் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற புவியியல் தகவல் அமைப்புகளின் விஞ்ஞானத்தை பார்க்க உள்ளோம். ரிமோட் சென்சிங் என்கிற தொலையுணர்வு என்பது தொலைவில் இருந்து தரவுகளை சேகரிப்பதின் தொழில்நுட்பமாகும். இதற்கு பல வகையில் தரவுகளை தொலைவில் இருந்தே கண்காணிக்கவும் சேகரிக்கவும் முடியும். பெரும்பாலும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் செயற்கை கோள்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக புவியியல் தகவல் அமைப்பு என்கிற தொழில்நுட்பம் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்து மற்ற புவியியல் புள்ளியியல் தரவுகளை அடுக்குகளாக இணைத்து விரிவான வரைபடங்களை உருவாக்க முடியும். இவை புவியியல் புள்ளியியல் சுற்றுச்சூழலின் பிற துறைகளிலும் மட்டுமல்லாதது நீர் வளத்திற்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த ஜிஸ் தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு பகுதியிலும் வசிப்பவர்களின் எண்ணிக்கை, வீடுகளின் எண்ணிக்கை, கிணறுகளின் எண்ணிக்கை, சாலைகள், குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வரலாற்று தரவுகள் அனைத்தையும் கொண்டு நீர்வள வரைபடத்தை தயாரிக்க முடியும். நீர்வளத்தின் ஜிஸ் தொழில்நுட்பம் மூலம் பனி உருகும் பகுதிகள், மலைப்பொழிவு காட்டும் வரைபடங்கள், மலை மற்றும் ஆறுகளின் நீரோட்டத்தின் வேகம், திசை மற்றும் நேரத்தின் துல்லியமாகவும் நிலத்தடி நீர்நிலைகள், நிலத்தடி நீர்மட்டம் ஆகிய தரவுகளை நிகழ்நேரத்தில் பெற முடியும். மேலும் வரலாற்று தரவுகள் உதவியுடன் எதிர்காலத்தில் நீர் நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று முன்னறிவிப்பும் நாம் நீர் மாதிரிகளை கொண்டு உருவாக்க முடியும். இத்தொழில்நுட்பம் மிகவும் வசதியாகவும் செலவு மற்றும் நேரம் குறைந்ததாகவும் உள்ளது. செயற்கைக்கோள்களில் இருந்து எடுக்கும் புவியின் படங்கள் மூலம் உலகளாவிய நீர்நிலைகளின் அளவை தடையின்றி கண்காணிக்க முடியும். அதிநவீன சென்சார்கள் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் நிகழ்நேரத் தரவை படம் பிடித்து நீர்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கவும், நில பயன்பாட்டு முறைகளில் மாற்றங்களை கண்டறியவும், நீரின் தரத்திற்கு சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்டறியவும் உதவுகிறது. தொலையுணர்வின் முக்கிய பலம் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியவும், நீர்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் வறட்சி போன்ற இயற்கை நிகழ்வுகளிலோ அல்லது மாசுபாடு போன்ற மனிதனால் தூண்டப்பட்ட காரணிகளாலோ விரைவாக அடையாளம் காண முடியும். இதை முன்கூட்டியே கண்டறிவதால் நீர்வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதற்கும் விரைவான முடிவுகள் எடுக்கவும் முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கவும் உதவுகிறது. மேலும் விவசாயத்துறையில் ப்ரிசிஷன் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகின்ற துல்லிய விவசாயத்தில் தொலையுணர்வு தொழில்நுட்பம் பெரும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மண்ணின் ஈரப்பதம், பயிர் ஆரோக்கியம் மற்றும் நீர்ப்பாசன தேவைகள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் நீர் பயன்பாட்டை மேம்படுத்த முடியும். இது விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமன்றி தேவையற்ற நீர் வீணாகுவதை தடுப்பதன் மூலம் நீர் சேமிப்பிலும் பங்களிப்பை அளிக்க முடியும். மேலும் கணினி மாதிரிகளை கொண்டு மலைப்பொழிவின் அளவு, நீரோட்டம், நிலத்தடி நீரின் அளவு, அப்பகுதியில் நீர் ஆவியாதல் போன்ற காரணிகளை கொண்டு எதிர்காலத்தில் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கும், அதற்கு நாம் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்று நம்மால் முன்கூட்டியே திட்டமிட முடியும். உதாரணத்திற்கு, இந்த வருடம் பருவம் எப்படி இருக்கும், பருவத்தில் மலைப்பொழிவு எப்படி இருக்கும், வறட்சி அல்லது அதிக மலைப்பொழிவு இருக்குமோ என்று முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றாற்போல் நாம் விவசாயம் செய்ய முடியும். குறிப்பாக எந்த பயிர் சாகுபடி செய்யலாம், எந்தெந்த பயிர் சாகுபடி செய்தால் வறட்சி அல்லது அதிக மலைப்பொழிவை தாக்குப்பிடிக்க முடியும், இப்படி பயிர் தேர்வு செய்த பின் எந்த சூழ்நிலையிற்கு எந்த ரகத்தை நாம் தேர்வு செய்யலாம், எந்த ரகம் வறட்சியை தாங்க வல்லது போன்ற முடிவுகளை முன்கூட்டியே எடுப்பதால் நாம் பெரும் நஷ்டத்தில் இருந்து தவிர்த்து கணிசமான லாபம் ஈட்ட முடியும். மேலும் விஞ்ஞானிகள் மற்றும் பாலிசி மேக்கர்ஸ் என்கிற கொள்கை வகுப்பாளர்கள் பல திட்டங்களையும் கொள்கைகளையும் காப்பீட்டு தீர்மானங்களையும் எடுக்க இத்தொழில்நுட்பம் முக்கிய கருவியாக இருக்கும். ஆகையால் நீர்வள பாதுகாப்பில் தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் அமைப்பின் பங்கு மாற்றத்தக்கது. அவை தொடர் கண்காணிப்பு, முன்கண்காணிப்பு, பகுப்பாய்வு மற்றும் தகவல் அறிந்து முடிவெடுப்பதற்கான மேம்படுத்தப்பட்ட கருவி தொகுப்பை வழங்குகின்றன. நாம் நிச்சயமற்ற காலநிலை சகாப்தத்தில் செல்லும்போது இந்த தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பு ஒரு கலங்கரை விளக்கமாக வெளிப்படும். நீர்வளங்கள் பாதுகாக்கப்பட்டு நிலையான முறையில் நிர்வகிக்கப்பட்டும் நமது கிரகத்தின் உயிர் நாடியாக ஒற்றப்படும் எதிர்காலத்தை நம்மால் வழிநடத்த முடியும். இது தொழில்நுட்பத்தை பற்றியது மட்டுமல்ல, இது ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவது பற்றியது என்று சொல்லிக்கொண்டு இப்பெரும் வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தண்ணீரை பாதுகாப்பதில் தொலை உணர்வு மற்றும் புவி உணர்வு செயல்பாட்டின் முக்கியத்துவம் குறித்து முனைவர் கரிஷ்மா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.